الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, உலக மனித சமுதாயத்துடைய நிம்மதிக்காக, சந்தோஷத்திற்காக, சுபீக்கத்திற்காக அல்லாவினால் அருளப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் 1437 ஆண்டின் 2வது ஜும்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். முஹர்ரம் மாதத்துடைய 2வது ஜும்மாவுக்காக இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சிலர்கள் நோன்பாளிகளாக, இன்னும் சிலர் நாளை மறுதினம் நோன்பு நோக்கும் ஒரு எண்ணத்துடன் இந்த இடத்தில் வீற்றிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முதலாவது நாம் நமக்குள்ளே ஒரு வினாவை எழுப்பி ஒரு விடையை தேட நான் உங்களுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் தண்ணீர் அருந்துவதை விட மிக இலகுவாக 12 மாதங்களையும் பிழையின்றி நமது 3 வயது குழந்தை முதல் 70-80 வயது பாட்டன் வரைக்கும் உச்சரிக்கிறோம். அதே போன்று ஏனைய மதங்களுடைய மாதங்கள், அவர்களுடைய மாதங்களும் சிலருக்கு மனப்பாடம். நான் ஒரு முஸ்லிம், நான் அல்லாஹ்வை ஒருவனாக ஏற்றுக்கொண்டவன், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒருவன், நான் என்னுடைய பெற்றோரும் முஸ்லிம்கள், என்னுடைய பரம்பரை இஸ்லாமிய பரம்பரை. மனதை தொட்டு கேளுங்கள், முஹர்ரம் என்பதில் ஆரம்பித்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் ஒரே மூச்சில் எத்தனை பேருக்கு சொல்லலாம் பிழை இல்லாமல்? இஸ்லாமிய மாதங்கள் பாடமில்லாத முஸ்லிம்கள் நாம் என்றால் கண்ணீர் வடித்தள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். யாருக்கு தண்ணி போன்று பாடம்? முஹர்ரம் முதல் துல்ஹிஜ்ஜா வரைக்கும், ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் என்ன ஸ்பீடில், என்ன வேகத்தில் சொல்வோமோ அதைவிட வேகமாக சொல்ல வேண்டும், பரவாயில்லை, அந்த வேகத்திலாவது எத்தனை பேருக்கு மனப்பாடும், எங்கிருக்கிறோம்? எனவே அதை முஸ்லிம் என்ற வகையில் இஸ்லாமிய அடிப்படை விடயங்களில் அதையும் ஒன்றாக நாம் இணைத்து மனப்பாடமிட வேண்டும். நமது அனைத்து விடயங்களும் இஸ்லாமிய கலண்டர் தான் அடிப்படை, இஸ்லாமிய கலண்டர் அடிப்படை. நாம் சென்ற வர முஹர்ரத்துடைய இரண்டு நோன்புகளையும் ஆங்கில கணக்கில் பாருங்கள், வேறு திகதிகளில் தான் பிடித்திருப்போம். ஆங்கில திகதிப்படி வேறு நாள் வித்தியாசப்படும். ஆனால் கியாமத்து நாள் வரைக்கும் முஹர்ரம் மாதத்துடைய இரண்டு நோன்புகளும் முஹர்ரத்தின் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் அல்லது பத்தாம் நாள் பதினோராம் நாள் இந்த நாளில் தான் வரும். நமது பிறந்த திகதி ஆங்கிலத்தில் நாள் வித்தியாசப்படும். சென்ற வருடம் திங்கட்கிழமை வந்திருக்கும், இந்த வருடம் சனிக்கிழமை வரலாம், அடுத்த வருடம் பிறந்த நாள் புதன்கிழமை வரலாம். ஆனால் நாம் இஸ்லாமிய நாட்படி பார்க்கின்ற பொழுது அது குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் தான் வரும். கண்ணியமானவர்களே, முதலாவது முஸ்லிம்கள் என்ற பெயரை காப்பாற்றுவதற்கு இஸ்லாமிய அந்த மாதத்தை நாம் நமக்குள் அறிமுகப்படுத்த வேண்டும். இது முதலாவது சிந்தனை கருத்தாக நான் முன்வைக்கிறேன். முஹர்ரத்தை பற்றி ஒரு சில முக்கிய தகவல்களை சொல்லிவிட்டு பிரதான தலைப்பை நான் தொடர்கிறேன். முஹர்ரத்துக்கு நபியவர்கள் அலங்கரித்த ஒரு வர்ணனை பெயர் தான் ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். ஏனைய பதினொரு மாதங்களும் அல்லாஹ்வுடையது இல்லையா என்ற ஒரு வினாவுக்கு என்ன பதில்? அல்லாஹ் மிகவும் மதித்த மாதம். மாதங்களுடைய எண்ணிக்கை 12 அல்லாஹ்வின் பார்வையில் அப்படி சொல்லிக் கொண்டு வந்த அந்த ஆயத்திலே மின்ஹ அர்பாத்துன் ஹுரும், நான்கு புனித மாதங்கள் என்று இருக்கிறது. அது எத்தனை பேருக்கு பாடம்? என்ன மாதம் என்று கேட்டால் நான்கு புனித மாதங்கள். ஆனால் ஆங்கில அந்நியர்கள் அறிமுகப்படுத்திய எத்தனைய தினங்கள் மனப்பாடம், எத்தனைய தினங்கள் மனப்பாடம். டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் கொண்டாடினோம், சில்ட்ரன்ஸ் டே சிறுவர் தினம் கொண்டாடினோம், முதியோர் தினம் கொண்டாடினோம். கேவலம் என்னை நீங்கள் தவறாக எடுக்க மாட்டீர்கள், காதலர் தினம் கூட கொண்டாடுகிறோம். காதலர் தினம் அது எப்பொழுது, எந்த மாதத்தில், எந்த நாள் என்று தெரியும். நான்கு புனித மாதங்கள் நமக்கு இன்னும் பாடம் இல்லை என்றால் தனிமையில் இருந்து அள வேண்டும். துல்காதா அல்லது துல்கியாதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடர் மாதங்கள் மூன்று. பதினோராம் மாதமாகிய துல்காதா, பனிரெண்டாம் மாதமாகிய துல்ஹிஜ்ஜா, முதலாம் மாதமாகிய முஹர்ரம், இடையிலே ஒன்று சேருகிறது ரஜப். ரமதானுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் உள்ளது, ஷாபானுக்கு முன்னால் உள்ளது. கண்ணியமானவர்களே, இந்த நான்கு மாதங்களும் புனிதமானவைகள். அதில் ஒன்றுதான் இந்த முஹர்ரம். இதிலே ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. முக்கியமான நிகழ்வாக கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாத்த நாள், ஃபிரௌனை அழித்த நாள். இன்னும் சில இமாம்களுடைய வரலாற்று குர்ஆன் விரிவுரையாளருடைய கருத்துப்படி விளக்கத்தில் எழுதுகின்ற ஒரு நிகழ்வுதான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த கப்பலில் ஏறியவர்களை பாதுகாத்து ஏனியவர்களை வெள்ளத்தின் மூலம் அல்லாஹ் அழித்த நாள் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அலிரலியாவுடைய இரண்டாவது புதல்வர் ஷஹீத் ஆகிய நாள். அதே போன்று கண்ணியமானவர்களே, முக்கியமான சில வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம். யூதர்கள் நோன்பு நோற்றார்கள் பத்தாம் நாள், நமக்கு நாளை முஹர்ரம் பத்தாம் நாள். நபியவர்கள் இந்த நோன்பை நோற்றார்கள், நோட்ட சொன்னார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் யூதர்களைப் போன்று யகூதிகளைப் போன்று வாழக்கூடாது என்பதற்காக சூமு யௌமன் கபிலஹு அவ் யௌமன் பாதஹு, நீங்கள் பத்தை மாத்திரம் நோற்றால் யூதர்கள் போன்று நோன்பு நோற்ற ஒப்பாகி விடுவீர்கள், ஒன்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது பதினொன்றை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் விரும்பினார்கள், நான் அடுத்த வருடம் ஒன்பதை நோட்பேன், ஒன்பதையும் பத்தாம் தினத்தையும் நோன்பு நோட்பேன் என்றார்கள். நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை, அவருடைய மரண நெருங்கிய காலத்தில் தான் அதை அப்படி சொன்னார்கள். இப்படி கண்ணியமானவர்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். இப்பொழுது நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? ஹிஜ்ரத் என்று சொல்கிறோம், ஹிஜ்ரி ஆண்டு. நபியவருடைய 1437 வருடங்களுடன் இன்னும் 13 நாம் இணைக்க வேண்டும். மக்காவுடைய 13 வருடங்கள் நபித்துவத்திலிருந்து 1437 13 சேர்க்கும் பொழுது நபியவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 1450 வருடங்கள். 1450 வருடங்கள் நபித்துவத்திலிருந்து நாம் கணக்கெடுக்க வேண்டும். ஹிஜ்ரத்திலிருந்து இப்பொழுது இருக்கின்ற கணக்கு ஹிஜ்ரத் நடைபெற்றது பெரும்பாலும் ரபியுல் அவ்வல் என்ற இன்னும் 2 மாதங்கள் சஃபரை தாண்டி வரக்கூடியது. ஆனால் முஹர்ரம் ஹிஜ்ரத்துக்குரிய முன் ஏற்பாடுகள் செய்த ஒரு மாதம், தயாரிப்புகள் செய்த மாதம், அதற்குரிய திட்டங்களை தீட்டிய மாதம். அந்நியருடைய தொல்லை, விரோதிகளுடைய கெடுபிடிகள், விரோதிகளுடைய அநியாயங்கள், அங்கே மக்காவாசிகள் முஸ்லிம்கள் அப்படியே மக்காவை விட்டு மக்காவை துறந்து மதீனாவுக்கு சென்ற ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் நாமும் நமது பிரதேசமும் அந்த ஹிஜ்ரத்துக்கு ஒப்பான ஹிஜ்ரத் என்ற அந்த நேருக்கு நேர் அந்த பெயர் பொருந்தாவிட்டாலும் அகதிகள் என்ற ஒரு பெயரில் நாமும் இங்கிருந்து வெளியேறி மீண்டும் அல்லாஹ்வின் கிருபையினால் குடியேறியிருக்கிறோம். கடந்த கால வரலாறுகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த சபையில் இருக்கின்ற எத்தனையோ பேர் இந்த ஊரில், இந்த மாவட்டத்தில், இந்த மாகாணத்தில் பிறந்தவர்கள் அல்ல. இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கு வேறு ஊர்களில் பிறந்தவர்கள். நம்மையும் விரோதிகள், பகைவர்கள், அநியாயக்காரர்கள் விரட்டி அடித்தார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை தருவான், அதைவிட சிறந்ததை மீட்டிக் கொடுப்பான் என்பதற்கு நங்க அல்லாஹ் சிறந்த கண்ணியமான நிம்மதியான ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் அழித்து கட்டினான், முடிவு கட்டினான் என்ற அந்த வரலாறை மக்காவாசிகள், அந்த அந்நியர்கள், விரோதிகள் எல்லோரும் அல்ல, மாற்று மதத்தவர்கள் எல்லோரும் விரோதிகள் அல்ல, இப்படி அநியாயம் செய்தவர்கள் விரோதம் பாராட்டினார்கள். அப்பொழுது நபியவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநியாயக்காரர்களையும் அல்லாஹ் அழித்தான், முடிவு கட்டினான் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். எனவே அதையும் நாம் சற்று ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வோடு இன்னும் இணைகின்ற ஒரு மாதமாக இந்த முஹர்ரத்தை மாற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், நான் ஒரு முஸ்லிம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். நான் ஒரு முஸ்லிம், முஸ்லிம் எங்கு போனாலும் முஸ்லிம் தான். இடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய கோலத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்பவன் தூய முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவே நாம் இப்பொழுது முஹர்ரத்துடைய இந்த சங்கையான மாதத்தில் நமது வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒரு வடிகட்டி வடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நமது வாழ்க்கையை வடிகட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். நமது ஈமானை வடிகட்டி பார்க்க வேண்டும். எந்த அளவு அதிலே பயன் வருகிறது, எந்த அளவு அதிலே கழிவு வருகிறது. நமது இபாதத்தை வடிகட்ட வேண்டும். எந்த அளவு அதிலே தூய்மை இருக்கிறது, எந்த அளவு கலப்படம் இருக்கிறது. அது முழுக்க அரிசிதானா அல்லது 1 கிலோ அரிசியிலே 1/4 கிலோ மண்ணா என்று பார்க்க வேண்டும். நமது ஈமான், இபாதத், கண்ணியமான நமது சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி தொடர்பு, கணவன் மனைவியோடு நான் எப்படி வாழ்கிறேன், வடிகட்ட வேண்டிய கட்டம். மனைவி கணவனுக்கு நான் ஒரு சிறந்த உண்மையான ஒரு முஸ்லிமான மனைவியாக வாழ்கிறேனா என்று தன்னை வடித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த புத்தாண்டு நமக்கு படிப்படியாக அமைய வேண்டும். பெற்றோரோடு பிள்ளைகள், பெற்றோருக்குரிய உரிமைகளில் நான் கழிவாக இருக்கிறேனா அல்லது அனைத்துமே பிரயோசனம் உள்ளதாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியது. பிள்ளைகளை வளர்க்கும் விடயத்திலே உண்மையான ஒரு இஸ்லாமிய பெற்றோராக நாம் இருக்கிறோமா என்று பெற்றோர்கள் தன்னுடைய அந்த பெற்றோர் என்ற அந்த ஸ்தானத்தை வடித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டம். அதே போன்று கொடுக்கல் வாங்கல் புரிகிறோம். இஸ்லாத்தில் பிரதானமானது, நான் ஒரு வியாபாரி, என்னுடைய வியாபாரம் எத்தனை வீதம் ஹலால், எத்தனை வீதம் ஹராம் என்று வடிகட்ட வேண்டிய ஒரு மாதம் இது. நான் ஒரு வியாபாரி, என்னுடைய எத்தனை வீதம் வட்டி, எத்தனை வீதம் என்னுடைய ஹலாலான பணம் என்று வடித்து பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நாம் பார்க்க வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, பண்பில், குணத்தில், நல்ல பண்பாடில் எத்தனை வீதம் நான் நல்லவன், எத்தனை வீதம் நான் கெட்டவன் என்று பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது வருடத்துக்கு ஒரு தடவை அல்ல, இது நாளாந்தம் படுக்கைக்கு சென்று பெட்ஷீட்டை உதறி திக்ரோடு உதுவோடு உட்கார்ந்து சென்றவுடன் கண்ணியமானவர்களே தலையை வைத்து உறங்க முன்னர், நான் இன்று காலையில் விழித்தெழுந்தது முதல் படுக்கைக்கு வரும் வரைக்கும் என்ன அமல் செய்தேன், என்ன பாவம் செய்தேன், யாருக்கு ஏசினேன், யாருக்கு அடித்தேன், யாரை பற்றி புறம் பேசினேன், யாருடைய பொருளை திருடினேன், யாரை ஏமாற்றினேன், யாரை பற்றி வஞ்சகம் வைத்தேன், யாருக்கு மத்தியில் கோல் மூட்டினேன், யாரை பிரித்தேன் என்றெல்லாம் சிந்தித்து உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகளை, வைராக்கியங்களை, குரோதங்களை கலைத்து விட்டு அழித்து விட்டுத்தான் தலையணையிலே உண்மையான முஸ்லிம் தலை வைப்பார். உண்மையான முஸ்லிம் என்ன துவா ஓதுகிறார், உறங்குவது அனாமு. அனாமு என்ற வார்த்தையை தான் தூக்கத்துக்கு பாவிப்பது. அரபியில் அனாமு என்றால் நான் தூங்க தயாராகிறேன். ஓத வேண்டிய துவாவில் என்ன வார்த்தை வந்திருக்கிறது, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா. இந்த துவா எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேர் ஓதுகிறோம், சிந்திப்போம். சிறிய சிறிய அமல் என்று விடுகிறோம், வாழ்க்கையில் பெரும்பான்மையான லாபங்களை இழக்கிறோம். சிறிய அமல் என்று தான் விடுகிறோம். நபியருடைய ஹதீஸ் இருக்கிறது, லா தஹ்திரன் மினல் மஅரூஃப் ஷய்யா, நல்ல அமல்களிலே எதையும் அற்பமாக கருதாது. இதென்ன அமல், இதெல்லாம் செய்ய தேவையில்லை, இதெல்லாம் கட்டாயம் இல்லை என்று அதை உதாசீனம் செய்யாது. எவ்வளவு சிறிய அமலா இருந்தாலும் சரி, அதை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம் என்ற நன்மாராயத்தை சொன்னார்கள். உறங்குகின்ற பொழுது என்ன துவா, கண்ணியமானவர்களே என்னுடைய நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற கருப்பொருள் என்னவென்று நான் ஆரம்பத்தில் சொன்னால் சிந்தனைக்கு உதவியாக இருக்கும். ஒரு முஸ்லிம் விழித்தது முதல் உறங்கும் வரைக்கும் என்னென்ன விடயங்களுக்கு முகம் கொடுக்கிறான், எப்படி முகம் கொடுக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி உறங்க வேண்டும். விழிப்புக்கும் உறக்கத்துக்கும் மத்தியிலே ஒரு முஸ்லிமுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையங்கள். என்னுடைய ஆரம்பத்திலே என்னுடைய சாராம்சத்தை முன்வைத்து விட்டேன். எனவே எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே விழிப்போடு கேட்போம், விழிப்போடு கேட்போம், சிந்தனையோடு செயல்படுத்துவேன். நான் உலகத்தில் தற்காலிகமான ஒரு வாழ்க்கைக்கு வந்தவன், எனக்கு அடுத்த வினாடி உறுதி இல்லை. ஒரு நல்லடியார் அல்லது பெரும்பாலும் ஒரு மேதை சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை மூன்று மூச்சுக்கள் தான், மூன்று மூச்சுகள் தான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் திட்டம் தீட்டிவிட்டோம் 30 வருடங்களுக்கு. தீட்டத்தான் வேண்டும் நல்ல திட்டங்கள், ஹலாலான அல்லாஹ்வுக்கு விருப்பமான திட்டங்களை தீட்ட வேண்டும். வாழ்க்கை மூன்று மூச்சுகள் தான், ஒவ்வொருவருக்கும் கடைசியாக விட்ட மூச்சு திரும்பி வராது. இப்பொழுது இருக்கின்ற மூச்சு, மூச்சு விடுவோமா ரூஹு வழியாகுமா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அடுத்த மூச்சை எடுப்போமா விடுவோமா, அடுத்த மூச்சு நமக்கு வராமலே மையத் என்ற பெயர் வருமா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், சாப்பாட்டு கவளத்தை பிடியை அள்ளி வாயில் வைத்து மெண்டு விழுங்க முன்னர் நான் மூத்தாகி விடுவேனோ என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், உட்கார்ந்த இடத்திலிருந்து நான் அப்படியே மேல் நோக்கி பார்ப்பதற்கு முன்னர் மூத்தாகி விடுவேன். சும்மா உட்கார்ந்து கொண்டு மேலே ஒரு பார்வை பார்த்து கண்ணை சிமிட்ட முன்னருடைய மூத்து வருமோ தெரியாது. இன்னும் மட்டும் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே உட்கார்ந்த இடத்திலிருந்து எலும்ப முன்னருடைய மூச்சு வரும்போது தெரியாது. மூன்று மூச்சு, மூன்று மூச்சு, விழுங்குவது ஒரு மூச்சு, கண்ணை சிமிட்டுவது ஒரு மூச்சு, எலும்புவது ஒரு மூச்சு. மூன்று மூச்சு வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, புறம் கோல், விவாதம், விதண்டாவாதம், பிரிவினை, வேற்றுமை, சூனியம், சாஸ்திரம், மந்திரம், எல்லாம் மூன்று மூச்சுடைய வாழ்க்கை. அதிலும் ஒன்றுதான் இப்பொழுது இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் விழித்தது முதல் உறங்கும் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு கேட்போம். தூக்கத்தில் ஓதுகின்ற தூக்கம் நித்திரைக்காக ஓதுகின்ற துவாவின் அர்த்தத்தை பாருங்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டு உன்னுடைய நாட்டப்படி நான் மௌத்தாகிறேன். தூக்கம் ஒரு சிறு மௌத்து. ஒவ்வொரு நாளும் மௌத்தாகின்றவர் உண்மையிலே அவர் மௌத்தாக போகிற சக்கரத்தான் என்றால் அவர் எப்படி பதறுவார், எப்படி எல்லாம் அந்த இபாதை செய்ய வேண்டும், அந்த அப்படி சதக்கா கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், அப்படி சொத்துக்கள் சக்காத்தை கொடுக்க வேண்டும், நான் இன்னும் ஹஜ் செய்யவில்லை, ஹஜ்ஜுக்கு போக வேண்டும், நான் மௌத்தாகினால் இப்பொழுது ஹஜ் செய்யாமல் கடமையாக இருந்து மௌத்தாகினால் நான் யூதனாக ஒரு யகூதியாக நசரானியாக வேறொரு மதத்தில் மௌத்தாகினால் எனக்கு பரவாயில்லை என்று நபியவர்கள் உதறித்தள்ளி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சிந்திப்பார். ஆனால் அந்த தூங்க போகின்ற பொழுது உறங்குகின்ற பொழுது சிந்தனை எடுத்தால் அடுத்த நாள் விழிக்கின்ற பொழுது ஒரு உண்மையான முஸ்லீமாக விழிப்பார். அமூத்து அஹ்யா, உன்னுடைய உதவி உன்னுடைய நாட்டப்படி மௌத்தாகிறேன், நீ நாடினால் நாளை காலை உயிரோடு எழும்புவேன். இதுதான் துவா. அனாமு என்று ஓத வேண்டிய துவாவை அமூத்து என்று ஓதுகிறோம். நான் மௌத்தாகிறேன், எனக்கு ஒவ்வொரு நாள் மௌத்தாகி பிழைக்கிறோம். இதன் வாழ்க்கை தூங்கி எழும்புகிறோம், வெளிவாசல் தேவைகளை முடிக்கிறோம். சுருக்கமான சில பிரதானமான விடயங்களை முன்வைக்கிறேன். தூங்கி எழுந்தவுடன் ஒரு துவா இருக்கிறது, நேர் மாற்றமான துவா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா. சின்ன சின்ன துவாக்கள் தான் எத்தனை பேருக்கு மனப்பாடம், எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பேர் ஓதுகிறோம், எத்தனை பேர் விழித்தவுடன் என்ன வார்த்தையை பேசுகிறோம். சிலர்கள் விழிப்பார்கள், சிலர் உறங்க முன்னர் உறக்கத்தின் இறுதி நடக்கிறதே முன்னால் வந்துவிட்டது தரையங்கம், உறங்க முன்னர் சிலர்களுக்கு ஏதாவது குடிக்க வேண்டும், ஏதாவது சாப்பிட வேண்டும், சிலர்களுக்கு தூக்கமே வருவதில்லை, தூக்க மாத்திரை உட்கொண்டால் தான் தூக்கம் வருகிறது. தூக்க மாத்திரை போடாமல் அவர்களால் உறங்க முடியாது. கண்ணியமானவர்களே, அப்படி உறங்க தயாராகின்ற பொழுது சிலருக்கு கண்களுக்கு சில காட்சிகள் தேவைப்படும். தூக்கம் வருவதற்கு கண்ணால் சில காட்சிகளை பார்த்துக் கொண்டு உறங்குவார்கள். சிலர்களுக்கு காதுக்கு சில ஓசைகள் கேட்டால் தான் தூக்கம் வரும். அது குர்ஆனுடைய ஓசை, அது திக்ருடைய ஓசை, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஓசை என்றால் பரவாயில்லை, அதனோடு தூக்கம் நித்திரை வருவது. ஆனால் என்ன ஓசை என்று நான் தெளிவாக சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருவரும் காதில் கேட்டுக்கொண்டு உறங்குகின்ற அந்த ஓசை என்ன ஓசை? அந்த நிலைமையிலே காலையிலே என்னை மையத்தாக மஸ்ஜிதிலே இன்னார் காலமானார் என்று சொன்னால், இங்கு ஊருக்குள் முஸ்லிம் மையத், ஆனால் அது இசையாக இருந்தால், அது இசையாக இருந்தால் அது அல்லாவின் பார்வையில் நயவஞ்சக முனாஃபிக்குடைய மையம். ஊருக்குள் முஸ்லிம் பேர் மையவாடி, முஸ்லிம் மையவாடி, ஆனால் இசையோடு அந்த ரூபு பிரிந்தால் அல்லாவின் பார்வையில் நயவஞ்சக மையம். இதுதான் நம்முடைய நிலைமை. எத்தனை உறங்கி சுபவும் ஃபஜருக்கு ஆளை காணவில்லை, என்னவென்று விசாரித்தால் ஃபஜருக்கு சலாம் கொடுத்தவுடன் துண்டோடு எழும்பிச் சென்று இங்கே வந்து ஒளிபெருக்கியில் அவருடைய பெயர் மையிட்டு அறிவிக்கப்படுகிறது. இதான் வாழ்க்கை. தூங்கி எழுந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா, என்னை தூக்கத்திலிருந்து விழித்து உயிராக்கி அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அப்படியே வாழ்க்கை ஆரம்பிக்கிறார். மாணவர்கள் பாடசாலை போகிறார்கள், நான் இபாதத்தை தனியாக பேசுவேன். தொழிலாளிகள் தொழிலுக்கு போகிறார்கள், கடல் தொழிலா கடலுக்கு போகிறோம், விவசாயிகளா வயலுக்கு போகிறார்கள். ஒவ்வொருவரும் உத்தியோகத்தர் அவருடைய காரியாலயத்துக்கு போகிறார், ஒவ்வொருவரும் அவருடைய தொழிலை ஆரம்பிக்கிறார்கள். இப்படி செல்கின்றவர்களில் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு செல்கிறார்களோ ஈமானுடைய கொடியோடு போகிறார்கள். எனவே நாம் கடைக்கு தூக்கி கொண்டு போவது என்ன கொடி? ஃபஜ்ர் தொழாமல் ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறாரா, நான் சைத்தானுடைய கட்சி என்று அவர் ஆர்ப்பாட்டம் போகிறார், அவர் பவனி போகிறார், என்னோடு சேர வருபவர்கள் சைத்தானுடைய கூட்டம், என்னோடு சேருங்கள், நான் பச்சை கட்சி நீலக்கட்சி என்று தூக்குகிறோம் கொடி. அதுபோன்று சைத்தானுடைய கொடியை தூக்கி கொண்டு போகிறோம். இந்த சைத்தானுடைய கொடியோடு கடைக்கு போனால் வரக்கத்து வருமா? இந்த சைத்தானுடைய கொடியோடு கடலுக்கு போனால் மீன் பிடிபடுமா? இந்த சைத்தானுடைய கொடியோடு பாடசாலைக்கு சென்று பரீட்சை எழுதினால் பதில் வருமா? இந்த சைத்தானுடைய கொடியோடு வியாபாரத்துக்கு போனால் வரக்கத்து வருமா? வராது. பணம் கிடைக்கும், பரக்கத்து இருக்காது. எனவே ஈமானுடைய கொடியோடு போக வேண்டுமா? ഫജ്റത്തൊഴുതി വിട്ടു പോക വേണ്ടത്. സരി, ഇതൊരുവിടെയാണ് ഈമാനി തട്ട് ഉച്ചകട്ട നിലമയിൽ കൊഞ്ഞം ഇന്നും മുന്നേറിയവർ അതൊക്കെ മുന്നാൽ സഹജത്തൊഴുതിരുപ്പാറുകൾ. സഹജത്തിന്റെ തുടങ്ങി സുന്നത്താണ് തുടങ്ങി മിക മുഖ്യമാണ് സുന്നത്. നബിമാർകളെ പൊറത്തവരെ കടമയാണ് തുടങ്ങി പോകുന്നത്. അന്ത സഹജത്തെ തൊഴക്കൂടിയവർക്ക് ഏരാളമാണ് സിറപ്പുകൾ. കുറേ ഇരണ്ടരക്കാർ 12 വരയ്ക്കും തുടരാം, 13 വരയ്ക്കും വിത്തരയെ പിൽപ്പെടുത്തിക്കിറോമാ 13 വരയ്ക്കും തുടരാം. ഗണ്യമാണുകളെ, ഇപ്പടിയെല്ലാം ഇബാദത്ത് എത്തനെ ചെയ്തിരിക്കുന്ന വാഴ്ക്കയിൽ കൊഞ്ഞ വടികട്ടി പാർപ്പം വടിത്തി പാർപ്പവനുടെ ഇബാദത്തെ ഫജ്റത്തിനെ പേരുക്ക് സുബഹത്തിനെ പേരുക്ക് ഇമാൻ ജമാഅത്ത് മിക മുഖ്യം. അങ്ങേ പാതുകാപ്പ് ഇങ്ങേ പാതുകാപ്പ് എന്തെല്ലാം എത്തനെ വിധമാണ് പാതുകാപ്പുകൾ പോടുകയും അന്ത ആഫത്തില്ലാമൽ ഇന്ത ആഫത്തില്ലാമൽ ഗണ്യമാണവുകളെ യാർ ഫജ്ർ തൊഴുവാറോ അവർ ഈ റിമ്മത്തില്ല അള്ളാഹുടിയ സെക്യൂരിറ്റി അന്ത പാതുകാപ്പുക്കുള്ളേ വന്ന് വിട്ടാ. സുബോധുരുതാൽ പാതുകാപ്പ്, പാമ്പ് വരും താണ്ടി പോകും കൊത്താത്, ഏൻ സുബോധുരുതാ. എന്നെ തൊഴുതി വിട്ടു പോകേണ്ട ഒരുവരെ കൊത്തിവിട്ടാൽ അവരുടെ സുബോധ തൊഴുക ഏറ്റുകൊള്ളപ്പെടവില്ല എന്നത് അടയാളം അല്ല അള്ളാഹുടിയ നാട്ടം. ആണാൽ സുബോ തൊഴുതാൽ പെരുമ്പാലും ആഫത്ത് ചെറുതാക മുടിയും മുടിയും പാതുകാപ്പ്. അപ്படியே தொழுது வெளியாகின்றார், வீட்டுக்கு போகிறார், குடும்பத்தை விட்டு பிரிகிறார் தொழிலுக்கு. காலையிலே ஒரு மூமின் பாதை நடக்கின்ற பொழுது எனக்கு யாராவது தருவார்களா என்று எதிர்பார்ப்பதை விட நான் பிறருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று 1 ரூபாய் முடிந்தாலும் 1 ரூபாயை சதக்கா செய்வார் ஒரு முஸ்லீம். 10 ரூபாயா 10 ரூபாய், 100 100, 1000 1000, 5000 5 லட்சம், 5 கோடி வரைக்கும் செலவழிப்பார். ஆதி முன்சிக்கன் கலபா ஆத்தி மும்சிக்கன் தலபா. மாணவர்கள் இருவருடைய துவாவும் பதுவாவும் துவாவும் பிரார்த்தனையும் சாபமும் ஒவ்வொரு நாளும் நமது காதுக்கு கேட்காவிட்டாலும் ஈமானிய காதுக்கு கேட்க வேண்டும், நம்ப வேண்டும். காலையில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனக்கு பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லா, யார் ஏதாவது யாருக்காவது உதவி செய்து கொடுத்தால், தானம் தர்மம் சதக்கா ஹதியா செய்தால் அவருக்கு நீ பிரதியாக பன்மடங்கு பெருக்கிக் கொடு. யார் கொடுக்காமல் கஞ்சத்தனத்தில் வைத்துக் கொள்கிறாரோ, கொடுக்க வசதி இல்லாதவர் வேறு விடயம், வசதி இருந்தும் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு அழிவை கொடு, அழிவை கொடு. கொடுக்கின்றவர் நாட்டாமையாக இருக்கலாம், கொடுக்கின்றவர் திருவில் ஆட்ட ஓட்டக்கூடியவராக இருக்கலாம், கொடுக்கின்றவர் கூலி தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு 1000 1200 800 என்று சம்பாதிக்கலாம், வீட்டு தேவை நிறைவேறும். கொடுக்காதவன் கஞ்சனாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், 10 கடை இருக்கலாம், 5 கம்பெனி இருக்கலாம், வெளிநாட்டு உள்நாடென்று ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யலாம், ஆனால் அவருடைய தேவை நிறைவேறாது. மௌத்து வரைக்கும் தேவை நிறைவேறாமலே மௌத்தாகுவார். ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை. கொடுத்தால் பரக்கத், கொடுக்காவிட்டால் முசிபத். இதுவும் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பண்பாட்டில் உள்ளது, கொடுக்கின்ற பண்பு. அண்மையிலே ஒரு அழகான ஒரு துவாவை நான் கண்டேன். அதை நான் நபியவர்கள் ஓதினார்கள் என்ற உறுதியோடு அந்த துவாவை பார்க்கவில்லை. நல்ல துவா, எல்லாரும் அரபியில் பாடமாக்க முடியாவிட்டாலும் தமிழில் ஓதலாம். அது பெரும்பாலும் சஹாபாக்கள் அல்லது நல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஓதிய துவா. பெரும்பாலும் சில வேளை ஹதீஸாகவும் நபியவர்கள் ஓதியதாகவும் இருக்கலாம், பிரபலியம் அடையவில்லை அந்த துவா. ஆனால் நல்ல துவா. எப்படி துவா தெரியுமா? இப்படித்தான் கேட்க வேண்டும். மக்களை கண்டு 4ஆக மடிந்து 5ஆக மடிந்து பணக்காரர்களுக்கு பின்னால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால், கோடீஸ்வரர்களுக்கு பின்னால் மண்டியிட்டு காலில் தூசி துடைத்து பிச்சை கேட்கின்றவர்களாக எங்களை வைக்காது என்ற துவா. நான் அந்த துவாவை சொல்லவில்லை, இதான் சாராம்சம். எப்படி துவா என்று பாருங்க, அழகான துவா. ஒவ்வொரு நாள் தமிழிலாவது இது ஓதி வருவோம். யாபாசித்தர் எதை நிபில் அத்தாயா, கொடுப்பதற்கு தாராளமாக அள்ளி கொடுக்கின்ற விசால மனப்பான்மை உள்ளவனே, வாசத்தில் கையை வீசி செலவழிப்பவனே, அல்லாஹ்வை பார்த்து ஓதுகிறோம், விசாலமாக கொடுப்பவனே. சுருக்கமாக சொல்கிறேன் கருத்து, எல்லா படைப்பினங்களுக்கும் யாரையும் மறக்காமல், எறும்பையும் விடாமல், மாடையும் விடாமல், பறவைகளில் எதையும் விடாமல், பூச்சி புழுக்களையும் விடாமல், யாரையும் மறக்காமல் ரிஸ்கை வாழ்வாதாரங்களை பகிர்ந்தளித்தவனே, பகிர்ந்தளித்தவனே. எதையும் மறக்காதவன் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு நினைவு வருகிறது, தொட்டுவிட்டு போனால் பொருத்தமாக இருக்கும். நான் எறும்பை சொன்னேன், எறும்பை கூட அல்லாஹ் மறக்காதவன், விட்டுக் கொடுப்பவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பஞ்சம் வறட்சியான காலத்திலே சலாத்துல் இஸ்திஸ்கா என்று ஒன்றிருக்கிறது, மழை தேடி தொழுவது, மழையை தேடி நீரை தேடி அல்லாவிடம் தொழுவது. தண்ணீர் வராவிட்டால் தோண்டுவது மாத்திரம் அல்ல, தோண்ட தோண்ட தண்ணீர் வருமாறு அல்லாவிடம் கேட்பது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு இஸ்திஸ்கா அந்த மழை தேடி தொழப்போகிறார்கள். போய் தொழ ஆரம்பிக்க முன்னர் கொஞ்சம் இருங்கள் என்று கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள். பக்கத்தில் ஒரு ஓசை கேட்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பறவைகளுடைய ஏனைய படைப்புகளுடைய பாசை தெரியும். அந்த ஓசை கேட்கிறது, காது கொடுத்து கேட்டார்கள். அங்கே ஓர் எறும்பு, ஓர் எறும்பு நான்கு கால்கள் அல்லது எத்தனை கால், நான்கு கால்கள் என்று வந்திருக்க, எத்தனை கால எறும்பு அல்லாவுக்கு தெரியும். தனது கால்களை உயர்த்தி அப்படி மல்ல படுத்துக்கொண்டு கால்களை மேலே போட்டுக்கொண்டு அந்த எறும்பு துவா கேட்கிறது. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்ன அஹல்கு மின் ஹல்கிக் லைஸ பினா கினன் அன் சுக்யாக். யா அல்லாஹ், நாங்களும் உங்களுடைய படைப்புகளில் ஒரு இனம்தான், எங்களுக்கும் தண்ணீர் தேவை. மனிதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் வந்திருக்கிறார்கள், தண்ணீர் கேட்டு இன்னும் ஆரம்பிக்கவில்லை துவாவை, தொழுகையை, பிரார்த்தனையை. எறும்பு துவா கேட்கிறது காலை மேலே போட்டுக்கொண்டு, லைஸ பினா கினன் சுக்யாக், எங்களுக்கும் தண்ணீர் தேவை இல்லாமல் இல்லை, தண்ணீர் தேவை இருக்கிறது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏ கூட்டத்தினரே, நீங்கள் சொல்ல தேவையில்லை, துவா கேட்க தேவையில்லை, இந்த எறும்புடைய துவாவால் உங்களுக்கு மழை பொழியும். எறும்புடைய துவாவை கூட ஏற்றுக்கொள்பவன் அல்லாஹ் நம்முடைய துவாவை விடுவானா? நமது காலில் பட்டால் அது மிதிப்பட்டு அப்படியே கசங்கி போய் விடுகின்ற எறும்பு. துவாவை தொடர்கிறேன். எப்பொழுதும் கொடுக்கும் மேல்கரமாக எங்களுடைய கரங்களை வை, எப்பொழுதும் கொடுக்கும் மேல் கையாக, உயர்ந்த கையாக எங்களுடைய கையை வை. எப்பொழுது மற்றவர்களிடம் கேட்கும், மற்றவர்களிடம் கையேந்தும், மற்றவர்களுடைய முதுகிலே, மற்றவர்களுடைய தலையிலே தொங்கி வாழும் பிச்சைக்காரர்களாக, கீழ்கை உள்ளவர்களாக, கையேந்தக்கூடிய கை உள்ளவர்களாக எங்களுடைய கையை மாற்றாது. சுருக்கமான இவ்வளவுதான் துவா. எனவே செலவழிப்பார் ஒரு முஸ்லிம், அப்படியே போகிறார். மாணவன் பாடசாலை, தொழிலாளி தொழில், அவருடைய காரியாலயம், வியாபாரி கடை, மீன் தொழிலாளி மீன் தொழில், போகிறார் கடையில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் மிக முக்கியமான பகுதி. காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மரணித்தாலும், அரபா மைதானத்தில் மரணித்தாலும், மஸ்ஜிது நபவி அதற்குள் மரணித்து சஹாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய ஜன்னத்தில் பக்கீல் அடக்கப்பட்டாலும், உலகத்திலே ஒருவருக்கு 5 ரூபாய் அல்ல 5% கொடுக்க இருக்கும் நிலைமையில் மௌத்தாகினாலும் அவர் மன்னிக்காமல் சொர்க்கம் போக முடியாது. எத்தனை ஏமாற்றங்கள் வியாபாரத்தில், எத்தனை ஏமாற்றங்கள். எல்லோருடைய சாவிக்கின்ற வாகனம் முழுமையாக நம்முடைய பணமா? வசிக்கின்ற ஆடம்பர வீடு முழுமையாக நம்முடைய பணமா? நடத்துகின்ற கடை ஊழியர்களுடைய சம்பளங்கள் சரியாக கொடுக்கப்படுகிறதா? முதலாளிக்கு நேர்மையான ஒரு தொழிலாளியாக இருக்கிறோமா? நம்பிக்கை நாணயம். கண்ணியமானவர்களே, கொடுக்கல் வாங்கலில் சீரில்லாதவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருப்பதற்கு அவனுக்கு வாடையும் கிடையாது, வாசமும் கிடையாது. கொடுக்கல் வாங்கல் அந்த அளவு முக்கியம். வட்டி சர்வசாதாரணமாகிவிட்டது என்று, வட்டி தொழில் செய்வதாக இருந்தால் வட்டி இல்லாமல் முடியாது என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் மாறிவிட்டோம். பெரிய மட்டத்திலிருந்து பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற பெரிய கோடீஸ்வரர் முதல் சாதாரணமாக 10 பவுன் நகை வைத்திருக்கின்ற பெண்கள் வரைக்கும் இந்த வட்டி விளையாடுகிறது. தெரியுமா இந்த பாரதூரம்? இவர் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், வட்டி எடுக்க மாட்டார், வட்டிக்கு கொடுக்க மாட்டார். எடுப்பதும் கொடுப்பதும் சமபாவம், சமபாவம். அதற்கு சைன் வைப்பதும் சமபாவம், அதற்கு சாட்சியாக இருப்பதும் சமபாவம், அந்த வட்டி பணத்தை கொண்டு போய் கொடுக்கின்ற புரோக்கரும் சமபாவம், அதை சுமந்து செல்கின்றவனும் சமபாவம். கண்ணியமானவர்களே, வட்டியோடு ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட மாட்டான், சம்பந்தப்பட்டிருந்த நாளுக்கு நாள் கலந்து கொள்வான். பெண்கள் கூட சர்வசாதாரணமாக நகைகளை எடுத்துவிட்டு பணத்தை கொடுக்கிறார்கள். சர்வசாதாரணமா ஒவ்வொரு வீட்டிலும் அதிகமாக நடக்கிறது. எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியாது, நடக்கின்றது பரவலாகும். எப்படிப்பட்ட பாவம், 9.5 மாதம் 10 மாதம் சுமந்து கற்பம் தரித்து ருசியான உணவை சாப்பிடுவதற்கு கூட முடியாமல் மனம் பரட்டி சாப்பிட்டாலும் உடனே வாந்தி எடுத்து எத்தனையோ திருமண வீடுகளை நமக்காக தியாகம் செய்து, எத்தனையோ விதமான விசேடமான வாசனையுள்ள உணவுப் பொருட்கள் முன்னாடிருந்தும் நீ ஒரு கற்பிணி, நீ பிள்ளை வயது பெண், நீ சாப்பிடக்கூடாது என்று பொறுத்து அப்படியே எத்தனையோ பிரயாணங்கள், எத்தனையோ வைபவங்களை தியாகம் செய்து மேலே ஏற முடியாது, ஏறினால் இறங்க முடியாது, பெற்றெடுக்கின்ற பொழுது சக்கராத் ஹால் மரண வருத்தத்துக்கு அடுத்த வருத்தம் என்று பொதுவாக சொன்னாலும் அண்மையில் ஒரு வைத்திய கருத்தை பார்க்க கிடைத்தது. அதில் விகிதாசாரம் போட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனால் தாங்க முடியுமான வருத்தத்தை விட சில டிகிரிகள், சில யூனிட்ஸுகள் கூடுதலான வருத்தத்தை அந்த பிரசவிக்கும் தாய் மேற்கொள்கிறார். இன்னும் ஒரு ஆய்வு இதைவிட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எப்படி வருத்தம் தெரியுமா? அவர்களுக்கு மறக்கடிக்கிறான் அல்லாஹ். இல்லாவிட்டால் ஒரு பிள்ளைக்கு பின்னர் யாரும் பிள்ளை பெற்க மாட்டார்கள். இந்த வருத்தத்தை உணர்ந்தார். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது விளங்குவதற்கு அந்த ஆய்வு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதருடைய உடம்பில் இருக்கின்ற 100 எலும்புகள் ஒரே தடவையாக உடைகின்ற பொழுது என்ன வருத்தமோ அந்த வருத்தம் தான் தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது வருகிறது. ஒரு விரல் உலுக்கினால் எப்படி இருக்கிறது? ஒரு விரல் உலுக்கினால் பேனை எப்படி தெரிய முடியுமா? 1 கிலோ பார்சலை தூக்க முடியுமா? பைக் ஓட்ட முடியுமா? சாப்பிட முடியுமா? ஒரு விரல் உலுக்கினால் ஒரு பிடி சோறு. 100 முள்ளிகள் உடையும் பொழுது வருகின்ற வருத்தத்தை, வருத்தத்தை சுமந்து பெற்றெடுத்த தாயோடு சகாத உறவு கொள்ள தயாராகிறோம். வட்டி எடுப்பவர்கள் தாயோடு படுக்கையை பகர்கிறோம். மன்னிக்க வேண்டும். அல்லாவே காரசாரமாக சொன்ன விடயத்தை நாம் மெதுவாக சொல்ல தேவையில்லை. மறுமையிலே பிசாசி பிடித்தவர்கள் போன்ற ஒரு கூட்டம் எழும்புவார்கள். வட்டி எடுத்தவர்கள், வட்டிக்கு கொடுத்தவர்கள், வட்டி தின்றவர்கள். எனவே வட்டி எடுக்க மாட்டான், வட்டிக்கு கொடுக்க மாட்டான். வட்டி பணத்திலே ஒரு அரிசி மணியை கூட வீட்டு பானையில் அவிக்க மாட்டான் முஸ்லிம் பெண்ணோ ஆணோ. இதை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். கொடுக்கல் வாங்கல் நிற்கின்ற பொழுது 50 கிராம் சின்ன பிள்ளை தான் கடைக்கு வந்தாலும் 1 கிலோவை சரியாக நிறுத்தி கொடுப்பான் நேர்மையான வியாபாரி. வியாபாரிகள் 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிற இஸ்லாத்தில், ஒன்று குஜ்ஜாரா, மோசமான அளவு நிறுவை கொடுக்கல் வாங்கல் செக்கை ரிட்டர்ன் பண்ணி ஏமாற்றி வஞ்சகம் செய்து மற்றவனுடைய பொருளை சுவீகரிப்பதற்கு பல்வேறுபட்ட தந்திரங்களை பாவித்து வியாபாரம் செய்பவர்கள் எல்லோரும் பாவிகளுடைய பட்டியல் எழுப்பப்படுவார்கள். பாவிகள் என்ற சீலோடு எழுப்பப்படுவார்கள். துரோகம் செய்தவர்கள் அவருடைய பித்தத்திலே, கேவலமான இடத்திலே, பித்தத்திலே ஒரு கொடி மாற்றப்படும். இவன்தான் வியாபாரத்திலே ஏமாற்றிய துரோகி என்று அந்த கொடியோடு தான் எழுப்புவோம். இங்கு ஹாஜியாராக இருக்கும், இங்கு புஸ்தாக இருக்கும், இங்கு அமைச்சராக இருக்கும், இங்கு மந்திரியாக இருக்கும், இங்கு பெரிய தலைவராக இருப்பார், இங்கு ஊருக்கே பெரிய ராஜாவாக ஹீரோவாக இருப்பார். அங்கு எந்த கொடைக்கு கீழே எழும்புவார்? மற்றவருடைய காணியை பறித்தவன், மற்றவருடைய தோட்டத்தை பறித்தவன், பொய்யான டேடுகளை தயாரித்தவன், அதற்கு லோயருக்கு லஞ்சம் கொடுத்தவன், நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்தவன், குற்றவாளியை வெளியே விட்டுவிட்டு நிரபராதியை கூண்டில் அடைத்தவன், துரோகிகளுக்கு திட்டத்திலே துரோகி என்ற கொடியோடு தான் எழுப்புவான். எந்த துறையில் துரோகம் செய்தாலும் துரோகி என்ற கொடியோடு எழும்ப தயாரா? இங்கு பிறந்த மாதிரி அங்கு துரோகி, இங்கு கட்டிட திறப்பு விழாவுக்கு அவர்தான் திறப்பார், அங்கு துரோகி, இங்கு பல பொறுப்புகளை சுமந்திருப்பார், அங்கு துரோகி என்ற கொடியோடு எழும்புவார். யார் எந்த துறையில் துரோகம் செய்தாலும் துரோகி என்ற பெயரோடு எழும்புவார். ஒரு முஸ்லிம் துரோகம் செய்ய மாட்டான். அடுத்ததாக நான் கொடுக்கல் வாங்கலை பேசிவிட்டேன், ஈமான் இபாதத்தை பேசிவிட்டேன். பிரதானமான ஒரு பகுதி இது பண்பாடு, அஹ்லாக் இஸ்லாமிய பண்பாட்டிலும் சேருகிறது. அடுத்து நான் பிரதானமாக எடுக்கின்ற, இறுதியாக நான் எடுக்கின்ற விடயம் ஒரு சில நிமிடங்கள், குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இதையும் படிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருவது நம்மை நாம் வடிக்க வேண்டும். அதற்குத்தான் அல் கையிஸ் வடிகட்டும் ஹதீஸ் தான் நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த சொன்ன ஹதீஸ். குரான் ஆயத்தை ஓதினேன். யார் ஆணோ பெண்ணோ நல்லமல் செய்து ஈமான் கொண்டு அவர் ஈமானிய நிலைமையில் நல்லமல் செய்தார். நல்லமல் என்றால் என்ன? வியாபாரி நல்ல வியாபாரம், படிப்பு நல்ல படிப்பு, ஆசிரியர் நல்ல போதனை, தந்தை நல்ல தந்தை, தாய் நல்ல தாய், கணவன் நல்லதா, தன் கணவன் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பார்ட்னர், நல்ல தொழிலாளி, நல்ல முதலாளி, எல்லாவற்றிலும் நல்லவர் என்ற பெயர் எடுப்பவர், இவர்களுக்கு நாம் ஹயாத்தன் தய்யிபா, மனமான நிம்மதியான சுபீட்சமான செழிப்பான வாழ்க்கையை கொடுப்போம். நிம்மதி இல்லையா, எங்கோ ஒரு இடத்திலே நம்மிடம் கழிவு இருக்கிறது, கழிவு நம்மிடம் கிருமி இருக்கிறது, கொள்ள வேண்டும் அந்த கிருமியை. ஹயாத்தன் தய்யிபா, ஹயாத்தன் தய்யிபா மனமான வாழ்க்கை, மற்றவர்கள் நமது வாழ்க்கையை பார்த்து பிரயோசனம் அடைவார்கள், மனம் தேசும், மனம் கமலும் வாழ்க்கை, மங்களகரமான வாழ்க்கை. பூசுகின்ற அக்கர், பூசுகின்ற வாசனை திரவியம் 5 கிலோமீட்டருக்கு அங்காலும் வாசம் அடிக்கலாம், உடுப்பை கழுகினாலும் பாவித்த பெர்ஃபியூம் அது வாசம் போகாமல் இருக்கலாம், ஆனால் நமது உள்ளம் அல்லாஹ்வுடைய பார்வையில் வாடை நறுமணம் உள்ளதாக இருக்க வேண்டுமா? நாம் நல்லவராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சிறந்த கூலியை கொடுப்போம். இது சாராம்சம் ஆயத்துடைய கருத்து. ஹதீஸ் அல் கையிஸ், நமது கையிஸ் யார்? புலமை பரீட்சையில் சித்தி பெற்றவர், ஓலவெளிலே 10 நல்ல ரிசல்ட், ஏலவெளிலே குறைந்தபட்சம் 2A அல்லது 2B, குறைந்தபட்சம் C ஆவது. நமது அல் கையிஸ், நமது புத்திசாலி அறிவாளி, BA, MA, இளமானி, MA முதுமானி, PhD கலாநிதி, அறிவாளி. ஆனால் அல் கையிஸ் அவர் முதலாம் வகுப்பு மாத்திரம்தான் படித்திருக்கலாம், 10 ஃபெயிலாக இருக்கலாம், தனது பெயரை கூட எழுத தெரியாமல் விரலச்சில் தான் கையொப்பமிடலாம், படிப்பு விஷயத்திலே கீழ் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நெருக்கமாக இருப்பார். கையை சேர் தெரியுமா? மந்தான நஸ்தவு, சிறுவரோ பெரியவரோ, வாலிபர் வயோதிபர், பெண் ஆண், எல்லோரும் மந்தான நஸ்தவு, தன்னிடம் நாளாந்தம் சுய விசாரணை செய்கின்ற நீதிபதிகளாக இருப்பார்கள். தான என்றால் மாலிக்கியோமி தீன், தீனுடைய நாள் என்றால் என்ன தெரியுமா? விசாரணையுடைய நாள், நீதிமன்றம் நடக்கும் நாள். தன்னைத்தானே குற்றக்கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்கின்றவன் தான் புத்திசாலி. மற்றவருடைய குறையை தேடி பெட்டிஷன் அடிப்பவன் அல்ல, மற்றவருடைய குறையை தேடி அரசாங்கத்துக்கு கடிதங்களை அனுப்பி பதவியை பறிப்பவன் அல்ல, மேலே உள்ளவனை தட்டிவிட்டு மேலே வருகின்ற துரோகி அல்ல புத்திசாலி. பெட்டிஷன் அடித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டு தான் அதிபராக வேண்டும் என்பதற்காக உள்ள அதிபருடைய பெயரை கெடுப்பதற்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை, அல்லது தான் தலைவராக வேண்டும் என்பதற்காக சமகால தலைவருக்கு எதிராக பொய்யான வதந்திகளை பரப்பி பதவியை பறிப்பவன் அல்ல கையிஸ். தன்னை குற்றவாளியாக நிறுத்தி விசாரிப்பவன், நீ பொய்யன், நீ ஏமாற்றக்கூடியவன், நீ கெட்டவன், நீ குடிகாரன், நீ மத்தவனை பார்க்கிற, நீ கெட்டவன், நீ நயவஞ்சகன் என்று தன்னைத்தானே குறை கண்டு நீதிமன்றம் நடத்தி அதற்குரிய தண்டனையை தன்னிடமே பெற்றுக் கொள்பவன் தான் கையிஸ். அமீர் அலிமா பாதல் மவுத், மவுத்துக்கு பின்னாலுடைய நிலைமை என்ன? சக்கராத்திலே களிமா வருமா? இந்த வாழ்க்கை வாழ்ந்தார், என்னுடைய ரூஹு வாசமா நாத்தமா? ரூஹுக்கு வாசம் இருக்கிறது, நாற்றமும் இருக்கிறது, உடம்புக்கு இருக்கிறது. கஃபன் துணியில அத்தரும், மக்காவிலிருந்து ஹஜ்ஜுக்கு போனவர்கள் கொண்டு வந்த அத்தரை மகன் பாப்பாவுடைய கப்பன் புடவையிலும், மனைவியுடைய கப்பன் புடவையில், கணவனும் கணவனுக்கு மனைவியும் மக்கா மதீனா அல்ல, சங்கர மண்டலத்திலே அத்தர் செய்தாலும் அதை கொண்டு வந்து ஊத்தினாலும் இவர் நல்லவராக இருந்தால் தான் இவருடைய ரூஹு நறுமணம். மலக்கு மார்க்க சொல்வார்களாம், என்ன மாடை இது, என்ன நறுமணம் இது, இது யாருடைய ரூஹு? இது இந்த இபாதத்தாலியுடைய ரூஹு, இந்த தொழுகையாலியுடைய ரூஹு, இந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றிய நல்லவருடைய ரூஹு, இந்த தக்காத்தை கொடுப்பவருடைய ரூஹு, ஏமாற்றவருடைய ரூஹு, நல்ல நேர்மையான வியாபாரியுடைய ரூஹு, நல்ல கனிவான ஆசிரியருடைய ரூஹு, நல்ல பணிவான மாணவருடைய ரூஹு என்று நம்மை சமூக சேவையாளருடைய ரூஹு, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த நல்ல மனிதருடைய ரூஹு, இந்த வாடம் என்ன வாடை இது, நறுமணம் நறுமணம் என்று வரவேற்பார்களாம், வருக வருக என்று வரவேற்பார்களாம். சில ரூகுகள் போகுமாம், துருநாற்றம் வீசுமாம், நாற்றத்தின் காரணமாக மலக்குமார்க சொல்வார்களாம், என்ன நாற்றம் இது, அவசரமாக கொண்டு போங்கள், இப்படி நாறுகிறது இவனுடைய ரூகு. யாருடைய ரூகு இது? இவன் தொழாதவனுடைய ரூகு, ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் செய்யாதவனுடைய ரூகு, ஜக்காத்து கடமையாக இருந்து ஜக்காத்து கொடுக்காதவனுடைய ரூகு, ஏழை எளியவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு செலவழிக்காதவனுடைய ரூகு, மற்றவனுடைய காணியை பறித்தவனுடைய ரூகு, மனைவியை துன்புறுத்தியவனுடைய ரூகு, கணவனை மதிக்காத மனைவியுடைய ரூகு, பெற்றோரை மதிக்காத பிள்ளையுடைய ரூகு, பிள்ளைகளை கணக்கெடுக்காத பெற்றோருடைய ரூகு, முதலாளியை ஏமாற்றிய தொழிலாளியுடைய ரூகு, தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காத முதலாளியுடைய ரூகு, அதுதான் இவ்வளவு நாட்டம் என்பார்களாம். நாரும் ரூகு இங்கு பூசுகின்ற அத்தர் 5000, இங்கு பூசுகின்ற அத்தர் 15000. பணக்காரர்கள் லட்சக்கணக்கில் அத்தர் பூசலாம், ஆனால் ரூகு நாத்தம், எனவே ரூகு வாசமாக வேண்டுமா? திருந்த வேண்டும், வடிகட்ட வேண்டும் நமது வாழ்க்கையை. எனவே இறுதி கட்டத்தை அடைந்து விட்டேன் கண்ணியமானவர்களே. எனவே எந்த ஊரில் எங்கு வசித்தாலும் நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு மூமின், நான் மௌத்தாகும் பொழுது வாழ்க்கையை விட மனமாக என்னுடைய ரூகு போக வேண்டும். உலகத்திலும் மனமான வாழ்க்கை, ரூகும் மனமாக வேண்டும். மலக்குமார்கள் என்னை இன்னும் ஒரு கருத்துப்படி கௌரவமாக எழுந்து நின்று இந்த ஒரு அதிபர் வரும் பொழுது, ஒரு ஆசிரியர் வரும் பொழுது, ஒரு அமைச்சர் வரும் பொழுது, ஜனாதிபதி வரும் பொழுது, பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி வரும் பொழுது, ராணுவ வீரர் வரும் பொழுது, பெரிய நாட்டு பிரதமர் வரும் பொழுது எழுந்து நின்று ஆடாமல் அசையாமல் அணிவகுத்து நின்று மரியாதை செய்வது போன்று நல்லடியாருடைய ரூகை மலக்குமார்கள் வானவர்கள் அணிவகுத்து கௌரவிப்பார்கள் என்று வந்திருக்கிறது அதேசி. அவர் இங்கு ஏழையாக இருக்கலாம், அனாதையாக இருக்கலாம், விதவையாக இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், கருப்பராக இருக்கலாம், ஆனால் மலக்குமார்கள் கௌரவிப்பார்கள். இங்கு அழகாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், உயர்சாதியாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், கெட்டவனா ஒரு மலைக்கு கூட எழும்ப மாட்டார், ஒரு மலைக்கும் எழும்ப மாட்டார். நரகத்திலிருந்து தண்டாயுதம் வரும், நரகத்திலிருந்து சங்கிலி வரும். மலக்குடைய முகத்தை பார்ப்பதே ரூகு போவதை விட பயங்கரமாக இருக்கும். எனவே நல்லவராகவும், மௌத்துக்கு வயது கிடையாது, சிறுவர் பிறக்கும் பொழுது மௌத்தாகி பிறக்கிறார், பிறந்தவுடன் மௌத்து, பிறந்து இன்னும் ஒரு மடல் பாலறந்தவில்லை குழந்தை மரணம் என்றெல்லாம் கேட்கிறோம். எனவே வடிப்போம் வாழ்க்கையை, வடிகட்டி பார்ப்போம் எவ்வளவு கழிவு நல்லதை ஏற்படுத்துவோம். எனவே கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு சீராக வேண்டும். பரம விரோதிகளாக உரை வீட்டுக்குள் கீரியும் பாம்புமாக, மயிலும் பாம்புமாக வாழ்ந்தால் அது இஸ்லாமிய குடும்பம் அல்ல. பிரச்சனைகள் வரும், விவாதங்கள் வரும், பாய்ச்சக்கங்கள் வரும். நபியவர்களுக்கும் வந்தது. நபியவர்கள் மனசை உடைக்கவில்லை, வீட்டை உடைக்கவில்லை. நபியவர்கள் கையில் இருந்த தளபாடங்களை உடைக்கவில்லை. இன்று உடைக்கிறோம், நாம் கையில் இருக்கின்ற போனை உடைக்கிறோம். கவலை, 50 ரூபாயுடைய பிரச்சனைக்கு 50,000 போனை உடைத்தவர்கள் இருக்கார்கள். சின்ன வாய்த்தக்க மனைவியோடு போன் உடைகிறது. 5 மாத சம்பளத்தை சேர்த்து வாங்கிய போன். அந்த அளவு நம்முடைய மனித தன்மை இழக்கிறோம். நமது பொருளை நாமே உடைத்துக் கொள்கிறோம் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு. எங்கிருக்கிறோம் வாழ்க்கை கண்ணியமானவர்களே? பேசிக் கொண்டே போகலாம். இது ஜும்மாவுடைய பிரசங்கம், பேசுவது நோக்கம் அல்ல. நான் எதில் தவறு, எதில் பிழை, எதில் நல்லவன், எதில் கெட்டவன் திருத்த வேண்டும். நிறைய இருந்தால் நிறைய கூட்டிக் கொண்டு பிளஸ் என்பார்கள், பிளஸை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். ஒன்றுக்கு பின்னால் எத்தனை சைபர் போட்டாலும் அது கோடியை தாண்டும், பல கோடிகளை தாண்டும், அது கம்ப்யூட்டரை கணக்கு பார்க்காத அளவுக்கு தாண்டும். இந்த சப்புடைய நீளத்துக்கு ஒன்றை போட்டு சைபர் போட்டால் எத்தனை தாண்டும்? நாம் கழித்தல் அடையாளத்தை போட்டு, மைனஸை போட்டு, அதற்கு பின்னால் ஆகக்கூடிய இலக்கமாகிய ஒற்றை எண்களிலே கூடிய இலக்கமாகிய 9 போட்டுக் கொண்டு போனாலும், மைனஸ் கழித்த அடையாளத்துக்கு பின்னால் 9999999 என்று போனாலும் அந்த அந்த பணத்துக்கு ஒரு தொகை கூட வாங்க முடியாது என்பது நமக்கு தெரியும். எனவே நமது வாழ்க்கையில் இருக்கிற நிறைகளை வளர்ப்போம், குறைகளை அளிப்போம். எப்பொழுதும் நான் ஒரு முஸ்லிம், ஆணோ பெண்ணோ, அந்த சிந்தனையோடு வாழ்வோம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலர்ந்திருக்கின்ற இந்த முஹர்ரம், இந்த புத்தாண்டு, இந்த 1437 ஹிஜ்ரி ஆண்டை ஒரு சுபீட்சம் உள்ள செழிப்பான ஒரு ஆண்டாக மாற்றி தந்து தியாமத்தினால் வரைக்கும் இதை நிரந்தரமாக அல்லாஹ் நம்மிலே தங்க வைப்பானாக. யாழைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமியங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, உண்மையான பூர்த்தியான இஸ்லாமியர்களாக நம்மை மாற்றுவாயாக, முன்மாதிரியான பரிசுத்த மூமியங்களாக மாற்றுவாயாக, எல்லா துறைகளில் நம்மை சீராக்குவாயாக, நமது ஈமானை சீராக்குவாயாக, நமது இபாதத்தை சீராக்குவாயாக, நமது கொடுக்கல் வாங்கலை சீராக்குவாயாக, நமது உத்தியோகம் தொழில்களை சீராக்குவாயாக, நமது சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக, நமது பண்பாடுகளை சீராக்குவாயாக, யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் கண்ணியமான முறையிலே நல்லதொரு மனிதராக உயிர் பிரிய கிருபை செய்வாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. கேள்வி கணக்கு இல்லாமல் சொருக்கம் போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாத உன்னிடம் நேரடியாக சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக நம்மை நீ மறுமையில் எழுப்புவாயாக. வ ஆக்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.